ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிக். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இரண்டாவது அதிகாரம், அலைகளாவீர்கள் கண்மத்தானையின் அமர்ந்து செல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள், நிரம்ப பாடல்கள் ஒன்று. இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவது ஆகும். மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் தரணையோடு தராபதி போல தாமே மறுவிடா. வடிவும் கண்மபயன்களும் மறுமை கண்ணே. இப்போ இந்த பாடலினுடைய ஒரு முக்கிய செய்தி, இந்த பிறப்பு எடுப்பதற்கு என்ன காரணம் என்றால் இருவினை. இந்த உயிர் செய்த இதம் அகிதம் இருவினை. அருமையான கேள்வி சென்ற வகுப்பில் சிந்தித்தோம், கண்ணனையாக கேட்டிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய பிறப்பு காரணம் இருவினை. முத முதல்ல ஆன்மா கேவலத்தில் இருந்தப்போ எந்த வினையும் செய்யலையே, எப்படி பிறப்பு வந்து? அது மூல கண்மம். இப்போ கண்மம் தான் உயிருக்கு பிறப்புக்கு வர்றதுக்கு ஒரு முதற் காரணம். மூல கண்மத்தால தான் உயிருக்கு உடல் வந்தது. அந்த உடலை கொண்டு அந்த அறிவீச்சை செயல்பட இறைவன் அதுக்கு முதல் பிறப்பை கொடுக்குறார். அதற்கப்புறம் மரத்திலேருந்து வித்து வந்தது போல, வித்திலேருந்து மரம் வந்தது போல, பிரவாகானதியாக தொடர்ந்து பல பிறவிகள் வருகிறது. இப்போ இந்த பிறவிக்கு காரணம் இருவினை, நல்வினை தீவினை, இந்த ரெண்டும் தான். இந்த இந்த கண்ம வினையை நுகர்வதன் பொருட்டு இந்த உயிர் பிறந்து இறந்து போயிட்டே இருக்கும், போக்குவரவு புரியும். மாணிக்கவாசன் சொல்வார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். ஒரு பிறவி, ரெண்டு கோடான கோடி பிறவிகள் பிறந்து இறந்து வருவது போவதாகும். மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண், யார் கொடுப்பா இந்த வினைப்பலன்களை ஊட்டுவார்னா? சிவபெருமான், பரசிவம். ஒவ்வொரு உயிர் செய்த அந்த நல்வினை தீவினை அந்தந்த உயிர் அனுபவிக்கும் பொருட்டு ஊட்டுவார், கருணையோடு செய்வார். அதை அவர் அதை எப்படி செய்வார் என்றால், தரணியோடு தராபதி போல. தரணி அப்படின்னா மருத்துவர், ஒரு வைத்தியர் போல. ஒரு ஒரு வைத்தியர் நோயாளியினுடைய அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பார். சாதாரண ஒரு நோய் அப்படின்னா அவர் வந்து இந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு குரோசின் மாத்திரையை கொடுத்து, சாதாரண காய்ச்சல் தான், நீங்கள் வந்து இதை ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க என்று சொல்லி அனுப்பிடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி அமையும். இப்போ ஒருத்தர் வர்றார், அவருக்கு கொரோனா நோய் இருக்குது அப்படின்னா அவரை அப்படி அனுப்பி வைக்க முடியுமா? அவரை வந்து அதுக்குரிய அந்த வார்டில் சேர்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு நோய்கள், சிலருக்கு வயிற்றில் ஒரு பெரிய குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்தாகணும். அதனால் அந்தந்த உயிர்களுடைய கண்மவினையை பொருட்டு, அந்த உயிரினுடைய தன்மையும் பொருட்டு, அந்த உயிரால் எவ்வளவு உயிரை இந்த பிறவியில் தாங்க முடியும், அதனுடைய மனோபலத்தையும் பொருட்டு சுவாமி கருணையோட சஞ்சீதத்திலேருந்து இரு நல்வினை தீவினை எடுத்து அனுப்பி வைப்பார். அப்படி இருக்கிறது தான் எல்லா பிறப்பும். நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாரும் அந்த வினையை வாங்கிட்டு வந்தவங்க தான். உங்கள் வீட்டில் உள்ள கணவனும் சரி, மனைவியும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாரும் ஒவ்வொரு வினையை வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் இணைந்தனால பிறக்கிறது குழந்தை இல்லை, அந்த குழந்தையினுடைய வினையை கழிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அந்த குழந்தையை இறைவன் கொடுக்குறார். அதாவது மருத்துவராகவும், தராபதி என்றால் அரசன் போல. ஏன்னா அது ஒரு கண்மத்து ஆணை, இறைவனுடைய ஆணையின் வண்ணம் அந்த பஞ்சகிருத்தியம் நடைபெறும், ஐந்துளி நடைபெறும். தராபதி போல திருவாரூர் தேவாசிரியர் திருக்கவணத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தினந்தோறும் பிரம்மா வந்து சுவாமினுக்கு எந்த உயிர்களை படைக்கணும், விஷ்ணு எந்த உயிர்களை காக்க வேண்டும், உருத்திரன் எந்த உயிர்களை ஒடுக்க வேண்டும் என்று உத்தரவு பெற்று செல்வதாக சொல்லப்படும். இறைவனுடைய ஆணையின் வண்ணம் தான், பரசிவத்தினுடைய ஆணையின் வண்ணம். சக்தி பேத வடிவங்கள், அந்த சக்தி பேத வடிவங்களில் நின்று இறைவன் அதித்திட்டு நின்று இந்த உயிர்களுக்கு கருணை செய்கின்றார். ஐந்துளியில் செய்து தராபதி. இப்போ சுவாமி வந்து மருத்துவராகவும் இருக்கிறார், அரசனாகவும் இருக்கிறார். அவர் செய்கிற அந்த ஐந்தொழில் நம்முடைய நோயை குணப்படுத்துவதற்காக. அந்த நிலையில் பார்க்கும்போது வைத்தியநாதராக தெரிவார், கொள்ளிருக்கு வேலுக்கு பெருமான் வைத்தியநாதராக தெரிவார். அதே நேரத்தில் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் இந்த தொழில்கள், இன்னும் இந்த சுத்தமாய போனா பிரகிருதி அஸ்தமாய போனோம், பிரகிருதி மாய போனோம், இங்கு உள்ள வெவ்வேறு தேவர்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை அவருடைய அந்த அந்த பிரபஞ்சத்தையெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அவர் ஒரு அரசராக இருந்து இதை நடத்துகின்றார். அவருடைய ஆணையின் வண்ணம் இது அனைத்து நிகழும். ஆனால் அவருக்கு நடராஜர் என்று, நடராஜனா ராஜா மகாராஜா, அவருடைய ஆணையின் வண்ணம் இவை அனைத்தும் நிகழும். அதே பாடலை சொல்லும் பொழுது, தரணியோடு தராபதி போல தாமே மறிவிடாது வடிவு. அதை எப்படி பார்க்கணும்னா, வடிவும் கண்ம பயன்களும் தாமே மறிவிடா. வடிவும்னா நம்மளுடைய இந்த உடல், கண்ம பலன்களும் நல்வினை தீவினை தாமே மறிவிடா. அதுவா வந்து மறுமை கண் வராது, அதுவா உலகமே தானாக தோன்றாத போது. இப்ப எத்தனை உயிர்கள் இருக்கு, இப்ப நம்ம உலகத்துக்குள்ளேயே போக வேண்டாம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட மக்கள் தொகை 780 கோடிக்கு மேல, நம்ம அங்கேயே போக வேண்டாம். இப்ப நம்ம வகுப்புல 16 பேர் இருக்கிறீங்க, 16 பேர் இருக்கிறீங்க. போன பிறவியில நம்ம செஞ்ச பாவத்தோட அளவு நமக்கு, நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தெரியும். நம்ம செய்த என்ன பாவம் செய்தோம் நமக்கே தெரியாது. ஐயா, பிறவி வேற பிறவி வந்துருச்சு, அதனாலதான் மறந்துட்டோம். இந்த பிறவியில நம்ம செஞ்ச பாவம் நமக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பிறவியில பிறந்ததுலேருந்து இன்றைய தேதி வர, மனம் வாக்கு காயத்தால நம்ம செய்த புண்ணியம் பாவம் நமக்கு உங்களால சொல்ல முடியுமா, என்னால சொல்ல முடியுமா, இல்லைங்க யாரால சொல்ல முடியும்? அவ்வளவு கூட அவனை இன்னும் இறங்கி போவோம். கடந்த ஒரு 5 நாட்களாக காலையில மத்தியானம் இரவு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? உயிர் வந்து மறந்து மறந்து அறியக்கூடியது. இது வெவ்வேறு பிறப்பு எடுக்கிறதுனால மட்டும் மறக்கிறது இல்ல, இந்த பிறவிலே உயிர் மறந்து மறந்து அறியும். அதுதான் அந்த உயிரோட தன்மை, அதோட தன்மை அதுதான். ஒரு பொருளை மறந்து மறந்து அறியும். சிலர் நம்ம ஏதாவது வேகமா ஏதாவது வார்த்தை சொல்லியிருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில, நம்ம மறந்துடுவோம் அதை. ஆனா அந்த அடியை பார்த்த வந்து சொல்ல வாங்கினதை ஞாபகம் வச்சிருப்பார், ஏன்னா அவருக்கு காயம் அதிகம். நான் சொன்னவர் மறந்துடும். சில நேரம் நம்மளை யாராவது தவறான வார்த்தைகள் பயன் நம்மளை திட்டி இருந்தாலும் அதையும் கூட நம்ம மறந்துடுவோம். இந்த மறதி என்பது ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த மறதி இருக்க போய் தான் உயிர்களால தொடர்ந்து ஆன்ம யாத்திரையில பயணிக்க முடியும். எல்லா விஷயமும் ஞாபகம் இருந்தாலும் ரொம்ப கடினம். இந்த உயிரோட தன்மை மறந்து மறந்து அறியும். நாம இந்த பிறவியில செய்த நல்வினை தீவினையே நம்மால ஞாபகம் வைத்துக் கொள்ளுது. நாம போய் அடுத்த பிறவியில தானா நான் செய்த பாவம் இது, நான் செய்த புண்ணியம் எடுத்துட்டு வருவோமா, இதுக்கு தகுந்த உடம்பு இதுதான் அப்படின்னு நம்மளே எடுத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது ஒரு தலைவன் இருந்து அவருடைய ஆணையின், அவருடைய ஆணையின் வண்ணம் அந்த உயிர் படைக்கப்பட்டு அந்த உயிருக்கு ஒரு பிறப்பு கொடுக்குறார் அவர். அப்பத்தான் அது நினைக்கணும், இல்லைனா முடியும். இந்த உயிர் செய்த பாவம் இவ்வளவு, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்குது, அடுத்து இந்த பாவத்து அவளுக்கு அப்படியே கொடுத்தோன்னா அந்த உயிர் தாங்காது. அதனால அந்த உயிர் தகுந்த ஒரு வினையை கொடுத்து அனுப்புறார். அப்படி வர்றதுதான் செல்வம், வறுமை, நோய், இறப்பு, நற்குலம் எல்லாமே. இது அடுத்து நம்ம இன்னும் 2-3 பாடலை விரிவாக சிந்திக்கிறோம். இந்த அனைத்துமே முன் செய்த நல்வினை தீவினை அடிப்படையில் தான் வருது. அதை இந்த பாடலுடைய முக்கிய கருத்து என்ன என்றால், அதை கூட்டி வைப்பதற்கு சிவபெருமான் வேண்டும். அவரை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாது. அரண் தரணியோட்டு தராபதி போல தாமே மறுவிடா வடிவும் கண்ம பயன்களும் மறுமைக்கணும். அதனால நமக்கு கிடைத்ததை வைத்து நம்ம ஆனந்தமாக இருக்க வேண்டும். இந்த சிவபெருமானுடைய ஆணை, இந்த பிறவில் நமக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, இந்த பிறவில் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார், இந்த பிறவில் நமக்கு இவ்வளவு இந்த மனைவி, இந்த கணவன், இந்த குழந்தைகள், இது இறைவனுடைய ஆணை. அதை மீறி நம்ம பிடிக்கலாம் விட்டுட்டுலாம் போயிட முடியாது. நம்ம சமயத்துல அதுக்கு இடம் கிடையாது, நம்ம செய்யற சமயத்துல அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அந்த வினையை அனுபவிச்சாகும். அதை விட்டுட்டு போனோம்னா அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து அது வரும், விட்டு போயிட முடியாது. அவ்வளவு எளிதான். அப்ப இந்த கண்மபலன் இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டவையானால், இந்த உலக நம்ம இந்த பிறவியில துன்பங்களை அனுபவிக்கும் போது நமக்கு அந்த பக்குவம் வரும். நம்ம செய்த பாவம் தான், நம்ம செவத்துல வீசி எறிந்த பந்து தான் நீங்க நமக்கு திரும்பி வந்திருக்கு. அது நல்வினையோ அது தீவினையோ, இதுக்கெல்லாம் சைவ சித்தாந்த சிந்தனை வந்து நமக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும். அற்புதமான பாடல். இருவினை இன்பதுன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாகும். பிறப்பிறப்பு வருதுன்னா கண்மவினை. ஒரு உயிர் ஜனிக்கிறது என்றால் அதனுடைய வினையை அது கழிப்பதற்காக தான் ஜனனமாயிருக்கிறது என்று சித்தாந்த நோக்கில் நம்ம பார்க்கணும். உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா கொண்டு வந்த வினை முடிந்து விட்டது, தீர்ந்து விட்டது. அப்ப அது உயிர் பிரிஞ்சிடும். அது 5 வயசுலையும் பிரியலாம், 10 வயசுலையும் பிரியலாம், 20 வயசுலையும் பிரியலாம், 80 வயசுலையும் பிரியலாம்.
கொண்டு வந்து வினை எப்ப பிரிங்கிறது யாருக்குமே தெரியாது, சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும்.
அப்போ இப்போ நீங்கள் இந்த இறந்த வீட்டிலலாம் பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்க்குறோம் எல்லாம் அழுதுகிட்டு இருப்பான் கடுமையா, ஊரெல்லாம் கூடி ஒக்க ஊரெல்லாம் கூடி என்று திருமண தேவநாயனார் சொல்வார். அழுது அழுது எவ்வளோ பெரிய ஓலம் விடுவாங்க எல்லாரும். அதெல்லாம் பொருத்தமா, அறிவுடைமைக்கு பொருந்துமா, புரியாதவங்க செய்வாங்க. அவங்க இந்த என்ன காரணத்துக்காக வந்தோன்னு அவங்களுக்கும் தெரியாது, இந்த உலகம் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோன்னு அவங்களுக்கும் தெரியாது, சம்பந்த இறந்தவருக்கு அவருக்குள்ள உறவினுடைய அர்த்தமும் தெரியாது. சித்தாந்திகளாக நாம் இதை எப்படி உரிய பிறப்பிறப்பை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வினைப்பலனை அனுபவிக்கிறதுக்காக ஒரு உயிர் ஜனனம் ஆயிருக்கிறது, மரணம் ஆயிடுச்சு அப்படின்னு மரணம் மரணித்து விட்டது என்றால் வினை பயன் முடிந்து விட்டது போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு வினை கழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூர்வத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு தேவையே இல்லை, போய்த்தான். எனவே ஜனன மரணத்தை அன்பர்கள் இந்த ஒரு சித்தாந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். இப்போ அடுத்து உலகாயுதர்கள் வர்றாங்க, அவங்க எப்படி முதல் சூத்திரத்தில் இந்த உலகம் தோன்றி நின்று அழியும்னு சொன்னதை மறுத்தாங்களோ அதுபோல இங்கே இருவினைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்வினை தீவினைன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது என்று வாதத்துக்கு வருகிறார்கள். இருவினை என்ன, இன்ப துன்பங்கள் இயல்பது என்னின் ஒரு தன்மை இயல்புக்கு உள்ளது, ஒருவனுக்கு இரண்டு செய்தி வருவது என், மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவது என், நீரன் செய்து தான் இயல்போமாகும் என்றே. இப்போ உலகாதாரரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கடவுளையும் ஏற்றுக்க மாட்டாங்க, வினையும் ஏற்றுக்க மாட்டாங்க, உயிர் என்ற கொள்ளையும் ஏற்றுக்க மாட்டாங்க. பஞ்சபூதம் நான்கு வகை பூதத்தையும் ஏற்றுப்பாங்க, ஆயத்தை தவிர மற்ற நான்கு பூதத்தையும் ஏற்றுப்பாங்க. வாழ்ற வர வாழ்கிறோம், ஐம்புல இன்பம், கண்ணால் பார்க்க நம்ம நேராக உணரக்கூடிய இன்பம் தான் இன்பம், நேர உணரக்கூடிய துன்பம் தான் துன்பம். வினை என்ற கொள்கை அவர்களுக்கு கிடையாது. இன்ப துன்பங்கள் வந்து இயல்பு என்று சொல்வார்கள். சிலருக்கு அப்படி இன்பம் இயல்பாக இருக்கும், துன்பம் அப்படியே இயல்பாக இருக்கும். இன்பம் வர்றப்ப இன்பம், துன்பம் வர்றப்ப துன்பம். இப்படி உங்கள் நீங்கள் சொல்கிற போல் இந்த உயிர் பிறக்கும் போதே இவ்வளோ இன்பம் இவ்வளோ துன்பம்லாம் பொருந்தி எல்லாம் அதுக்கு அப்படிலாம் செய்ய முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், அதே அதுக்கு வந்து அது அறிவுடைமைக்கு பொருந்தாது என்றெல்லாம் அவர்கள் வாதிடுகிறார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அது இயல்புன்னு சொல்லும்போது இயல்புக்கு ஒரு தன்மை தான் இல்லையா, நம்ம உலகம் தோன்றி நின்று விடுங்கன்னு சொல்றது இயல்புன்னு சொல்றதை நம்ம மறுத்தம் ஞாபகம் இருக்கா, இயல்புன்னா அது ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். உலகம் தோன்றி உலகம் அழிவும் கூட தோன்றவும் கூட அப்படியே இருக்குன்னு இயல்பு. சொரூப சிவன் இருக்கார் பாருங்க, பஞ்சகிருத்தியம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அப்படியே ஆனந்தமா இருக்கார் பாருங்க, சுரூப சிவனாக சத்து சித்த ஆனந்தமாக அவர், அதான் இயல்பு, இறைவனுடைய இயல்பு. இது ஒரு ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். இப்படி இன்பம் துன்பம் மாறு மாறி இருந்தா இயல்பு இல்லை என்று சொன்ன உடனே அதுக்கு ஒரு பதில் விளக்கம் உலகாயுதர் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு பாத்திரம் நிரம்ப நீர், அந்த நீர்ல மலர்களை போடுகிறோம், தாமரை மல்லிகை மலர்களை எல்லாம் அந்த புஷ்பங்களை போடுறோம், அது என்ன ஆகும், அந்த மலரினுடைய வாசம் அந்த நீருக்கு வருதா இல்லையா, இதுதான் இயல்பு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றோம், பாத்திர நரம்ப நீரை வைத்து அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்தோமே ஆனால் அந்த நீர் வந்து வெப்பமடைந்து ஆவியாகிறது நெருப்பினுடைய வெப்பத்தினால, அதுதான் இயல்பு. அதற்கு அரந்த சிவாச்சாரியார் பதில் சொல்றாங்க, தன் இயல்பு வழிய பூவும் தளலும் வந்தனைய நீரின் மண்ணியது இரண்டு செய்தி. தண்ணீரோட இயல்பு குளிர்ச்சியா இருக்கும், அதான் அவருடைய இயல்பு. அதற்குன்னு ஒரு வாசம் கிடையாது, அந்த வாசம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வாசத்துக்கு காரணம் அது மலரோடு சேர்ந்ததனால். தண்ணீர் ஆவியாகி போயிருச்சு அப்படின்னா அது காரணம் நெருப்போடு சேர்ந்ததுனால், அது காரணம் இது காரியம், அதைத்தான் நாங்கள் சொல்றோம், வினை காரணம் இன்ப துன்பம் காரியம் என்று சொல்கிறார். இரு வினையினாலும் வரும் இருவினையினாலும் உண்ணி இன்ப துன்பம் உறும் உயிர், உயிர் தான் அதை அனுபவிக்கும், உணர்வில்லாத துண்ணி அசித்து இன்ப துன்பங்கள் சுந்திடாவே. நீ சொல்றது முதல்ல எடுத்துக்காட்டே பொருத்தம் இல்லாதது, நம்ம இப்ப உயிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து ஒரு அசேதன பொருளோட விளக்கத்தை கொடுக்குற என்று சொல்கிறான், அதுலேயே அது அடிபட்டு போயிரு. இருந்தாலும் அது அசேதன பொருளாக இருந்தாலும் நீர் புஷ்பம் நெருப்பு இதெல்லாம் சொன்னாலும் அந்த ஒரு விளக்கமும் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஏன்னா நீரில் ஒரு வாசம் இருக்குன்றா அந்த வாசம் அதனுடைய காரணத்தை காட்டுகிறது, தாமரையோடு கலந்ததுனால அந்த காரணத்தை காட்டுகிறது, நெருப்பால் நீர் ஆவியாக போகுது என்றால் அதுவும் காரணத்தை காட்டுகிறது, நெருப்போடக்கூடிய காரணத்தை காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம துன்பப்படுறோம்,
நமக்கு திடீர்னு பெரிய ஜாக்பாட் 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா வருது அப்படின்னா அதுவும் காரணத்தை காட்டுகிறது. ஒரு 20 பவுன் செயின் கீழே தொலைஞ்சு போச்சு பஸ்ல வரும்போது, இங்கே வரும்போது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது இழப்பு, அதுவும் காரணத்தை காட்டுகிறது. இழந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இருவினைதான். துண்ணிய அசித்து இன்ப துன்பங்கள் சூழ்ந்திடாவை, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். துண்ணிய அசித்து, அசித்துன்னு அசைதன பொருள், அதாவது இந்த உடல், இந்த உடலால் இந்த உடல் என்ன துன்பத்தை அனுபவிச்சிருப்பது, நம்ம படுற இன்ப துன்பத்தால உடலுக்கு உடலுக்கு ஏதாவது உணர்வு வருமா? வராது. உயிருக்கு தான் வரும், உயிருக்கு தான் இன்ப துன்பம், இன்ப துன்பம் அந்த தன்மேதனை காட்சியாகி அந்த இன்ப துன்ப உணர்வு உயிருக்காக தான் கொடுக்கப்படும். இந்த உடலுக்கும் உயிருக்கும் வித்தியாசம், இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் உடலுக்கா உயிருக்கான உயிர், மானம் உடலுக்கா உயிருக்குன்னா உயிருக்கு தான் மானம், உயிருக்குத்தான் எல்லா இன்ப துன்ப அனுபவங்களும். இப்போ ஒரு காய்ச்சல் வருது, கடுமையான காய்ச்சல், உடல்லாம் உடல் கால் வலிக்கும் கை வலிக்கும், பார்க்கறது கால் வலிக்கு, டாக்டர் போய் என்ன சொல்லுவோம், கால் வலிக்குது, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பெல்லாம் எரிச்சியா இருக்கு. இந்த உயிர் எரிச்சியாங்க என்னமே வராது, அந்த உடல் துன்பப்படுறதா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். துன்பப்பட்டு கொண்டிருப்பது அந்த உயிர், துன்பப்பட்டு கொண்டிருப்பது அந்த உயிர். ஜாயிண்ட் வலிக்குன்னு சொன்னோம், கடைசி காலத்துல எல்லாம் உயிரெல்லாம் பிரிஞ்ச பிறகு சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க, உடம்பே எரிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட ஒரு சாதாரண எலும்பு ஃப்ராக்சருக்காக போனோம், எலும்பு தேஞ்சு வலிக்குது. யாருக்கு வலிக்குது? நமக்கு வலிக்குது, உயிருக்கு வலிக்குது. இந்த வித்தியாசம் புரியுது அடியார்வர் மக்களுக்கு, இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம். இன்ப துன்பங்கள் உயிர் அனுபவிக்கும், நமக்காக கொடுக்கப்படுவது தான் இந்த இன்ப துன்பம். உயிர் உணரணும், உயிர் நுகர்வதற்காக வருவதுதான் இன்ப துன்பம். துண்ணிய அசித்தை, அசைதன பொருளாகிய அந்த சட பொருளாகிய உடலை இன்ப துன்பங்கள் சூழாது, சூழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம ஒருத்தர் மேல ஒரு அந்த சென்ற வார வகுப்புல நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கூட சந்திச்சு, ஒரு நாய் போய்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் மேல ரெண்டு மாணவர்கள் போறாங்க, அதுல ஒரு மாணவன் மட்டும் கள்ள கொண்டு எறியலாம். கள்ள கொண்டு எறிவதற்கு பயன்படுத்தியது இந்த கை, அந்த வினை வந்து கையை பொய்யா சேரும், எறிந்தவனை சென்று சேரும், அம்ப போய் சேராது, எய்தவனை சென்றடையும். அதே மாதிரிதான் இங்க சாமி உடனா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கு. இந்த கல்ல கொண்டு எரியும் போது இந்த ஆற்றலாதான் சாமி இருக்கிறார். எரியணுங்கிற விருப்பம் வந்து, எரியணுங்கிற இச்சை வந்து, அந்த செயல்படுத்துறது உயிர். அப்ப அந்த பாவம், அந்த வினை, அந்த உயிர் தான் போகும் என்று உலாயருடைய இந்த கொள்கையை மறுக்கின்றார். வினை என்பது இயல்பு, இன்ப துன்பங்கள் இயல்பல்ல, இன்ப துன்பங்கள் இயல்பல்ல, முன்சை கண்ம வினை என்று நிறுவுகின்றார். அடுத்தது அடவு விடல, அடுத்தும் வர்றாங்க உலகாயதர்கள், இன்னொரு கொள்கை எடுத்துட்டு வர்றாங்க. என்ன கொள்கைன்னா, இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டு இன்பம் இம்மையே நுகர்வர், செய்தி இல்லாதவர் பொருளுமின்றி இம்மையே இடர் உழப்பர், வேறு இருவினை எது உண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எதிர வேண்டும். இன்னும் வினையை அமையத்தில்ல. இப்ப நீங்களே பார்க்கலாம், இந்த உலகத்துல அந்த மாதிரி மக்கள், உங்க சொந்தக்காரங்களே கூட இருப்பாங்க, உங்க நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. முயற்சி செய்தா எதுவும் கிடைக்க போகுது? நீ கடினமா உழைத்தேயானால் நீ நல்ல நல்ல பாஸ் ஆகலாம், நீ நல்ல வேலைக்கு போகலாம். நீ முயற்சி செய்யலன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால முயற்சி தான் எல்லாமே. இதுக்கும் உன்னோட பூர்வ ஜென்மத்துக்கும் நீ செய்த பாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது இந்த பெரியவில் நீ செய்யற முயற்சி, நீ இந்த பெரியவில் நல்ல முயற்சி செஞ்சனா நீ பெரிய ஆளாவ, முயற்சி செய்யலன்னா நீ வறுமையில் இருப்ப என்பது உலகத்துல எல்லாரும் பொதுவா சொல்றது. அதுக்கு அவன் சொல்ற எடுத்துக்காட்டும், முயற்சி இல்லாம ஒருத்தன் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீ சொல்ற வினைப்படி அவனுக்கு எல்லா செலவும் வரும் அப்படின்னா, எந்த முயற்சியும் இல்லாம ஒருவன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ற. அதுக்கு அருள் சிவாச்சாரிய அடுத்த பாடல பதில், இருவினை செயல்தான் தவறு தவறு தவறு, அதுவும் இருவினை செயல், முயற்சி முதற்கொண்டு இருவினை செயல். இம்மை இரும்பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும். பல பேர் முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம், பல பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு படிப்பு முடிய, அவங்களுடைய கல்லூரி படிப்பு முடிக்கிறதையும் பார்க்குறோம். பெரிய முக்கிய தேர்வுகள், யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எடுத்ததையும் நம்ம பார்க்குறோம். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க, அது செய்யும்போது ஒரு தளர்ச்சி வரும். மடியுமின்றி தருவினை அதனில் அத்தந்தான் வரும், தளர்வின்றி முயற்சி பண்ணாலும் அதுக்கு சில நேரங்களில் பொருள் இல்லாமல் போகிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். துயரும் தங்கும், அதனால் அந்த உயிருக்கு துயரம் வரும்.
ஒருவினை செய்யோதரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே. இங்குதான் பதில். எந்த வினையும் செய்யாம வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க இதுதான். எப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். இப்போ டிவியில் நம்ம பார்க்குறோம், இந்த ஊரடங்கினால முக்கியமாக வடநாட்டில் இந்த தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அவங்க போகிறாங்க, குழந்தைகளோட போகிறாங்க, குழந்தைகள் நடந்து போகுது. சில தன் குழந்தைகளை பெட்டியில் வச்சு தாயும் தகப்பருமா தூக்கிட்டு போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கடினமாக கஷ்டமாக நமக்கு இருக்குது. இன்னும் சில குழந்தைகள் பிறக்கும் போதே ரோட்டோரமாக தான் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் அகதிகள் முகாமிலே தான் பிறக்குது அந்த குழந்தைகள். சில குழந்தைகள் பிறக்கும்போது ரொம்ப செல்வந்தமான ஒரு செல்வந்தர்களுடைய வீட்டில் குழந்தையாக பிறக்குது. எந்த கவலையும் அந்த குழந்தைக்கு இருக்கா. பிறக்கும்போதே 100 கோடிக்கு அதிபதியாக தான் அந்த குழந்தை பிறக்கும். பிறக்கும்போதே தரித்திரனாக சில குழந்தைகள் பிறக்கும். எதன் அடிப்படையில் எல்லோரும் முயற்சி பண்ணி செல்வம் வரணும் அப்படின்னா, அது நம்ம முயற்சியை நம்ம மறுக்கலை. முயற்சியும் முக்கியம், அதையும் நம்ம அடுத்த பாடலில் நிர்வகிக்கிறோம். முயற்சி கண்டிப்பாக உண்டு, முயற்சியும் செய்யணும். ஆனால் அந்த முயற்சியும் வினைப்பலனால தான் வரும் என்பதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். பிறக்கும்போது 100 கோடிக்கு அதிபதியாக ஒரு குழந்தை பிறக்கும் போதே பிறகு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவில்லாத ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு குழந்தை பிறகு. ஏன் இந்த பாகுபாடு? அதுலேயே நமக்கு விடை இருக்கு. இது முன்ஜென்மை வினையால் வருவது, முன்ஜென்மை வினையாக தான். இப்போ பில்கேட்ஸோட குழந்தை பிறகுது, அந்த குழந்தை படித்து பெரிய ஆளாகி ஏதாவது வேலைக்கு போய் தான் ஆகும். அந்த குழந்தை படித்து படிப்பு முடித்து வேலைக்கு போகலாம். ஆனால் பிறக்கும்போதே 1000 கோடிகளுக்கு அதிபதியாக அந்த குழந்தை பிறகு. அந்த ரெண்டு உயிருக்கும் பிறப்பை கொடுத்தவன் இறைவன் தான், ஒரே கடவுள் தான் பரசிவம். ஏன் இந்த பாகுபாடு ரெண்டு பேர்? அதுதான் சொல்ற, ஒருவினை செய்யோதோறும் உடையர் இவ்வுலகத்துள்ளே. எந்த வினை செய்ய சிலர் பார்ப்போம், எந்த ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப எளிமையா வெற்றி பெற்றுட்டே போம், ரொம்ப எளிமையா வெற்றி பெற்றுட்டு போம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு சிவனடியாருடைய பொண்ணு தான், அவங்க அப்பா ஆடிட்டர். அந்த பொண்ணு வந்து முதல்ல சிஏ எக்ஸாம் எடுத்தது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அது தேறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் 5 அட்டெம்ப்ட் எழுதி இதுவரை இன்னும் பாஸ் ஆகல. அவங்க கோச்சிங் கிளாஸ் நடத்துற முதல் அட்டெம்ப்ட்ல இந்த பொண்ணு இன்டர் கிளியர் பண்ணி அடுத்த முதல் அட்டெம்ப்ட்ல மெயின் கிளியர் பண்ணிச்சு. இதுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரால கேட்டு அவர் இன்னும் இன்டர் கிளியர் பண்ணல. அறிவு வித்தியாசமா இல்ல, முயற்சி தேவை, அந்த முயற்சியோட கூடி வந்து நிற்கும் அந்த முன்ஜென்மை கர்மபலன். அனுபவித்தே தீரணும், இது நம்ம வேண்டான்னு வெறுக்கவும் முடியாது. அதனாலதான் நம்ம பின்னாடி சிவபுண்ணியம் மட்டும் செய்யணும்னு விரும்புவோம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று மணிக்கவாசன் சொல்வார். நல்வினை, அதாவது இதை வந்து பசுபுண்ணியம் பசுபாவம்னு சொல்லுவோம். இந்த உயிர்களுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சால் அது பசுபுண்ணியம். அதை நம்ம இப்படி தான் அனுபவித்து தீர்த்தே ஆகணும். அதை விட முடியாது, அது வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதை நம்ம அனுபவித்து தீர்த்தாகும். அதனால் சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். அதனால் நம்ம விரிவாக சொல்லிக்கிட்டோம். ஆக முயற்சி மட்டுமல்ல, முயற்சியோடு கூடிய கண்ம வினையும் வேண்டும் என்று கூறுகிறார். இப்போ அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, வள்ளுவர் பெருமான் சொல்றார், முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றெல்லாம் திருக்குறள் சொல்லியிருக்கிறதே. அதை நாங்கள் இந்த சித்தாந்த படலோடு எப்படி பார்க்கிறது என்று பார்த்தோமே. ஆனால் அதே வள்ளுவர் பெருமான் முயற்சியை சொல்லும் பொழுது, ஆகுளால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகுளால் தோன்றும் அடி. ஒருவனுக்கு ஊழ்வினையினால முயற்சி உண்டாகும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகூலால் தோன்றும் அசைவின் முயற்சி. அவனுக்கு அந்த வினை இருந்தாதான் இந்த பிறவியில அவர் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போன ஜென்மத்தில் முயற்சி பண்ணியிருப்பார். அதான் அந்த முயற்சி திருவினையாக்குறது. ஒரு பிறவியில முயற்சி பண்ணி அது கிடைக்கல அப்படின்னா அத்தோடு முடிய போறது இல்லை. இந்த பிறவியில செய்த முயற்சி அடுத்த பிறவிக்கு துணையா இருக்கும். அடுத்த பாடல் நம்ம சிந்திக்கிறோம். இந்த பிறவில செய்கிற ஒவ்வொரு நல்வினை தீவினை அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவில நம்ம செய்த முயற்சிகள், சில முயற்சிகள் பலன் அளித்திருக்காது, ஆனால் அடுத்த பிறவில அது பலன் அளிக்கும். ஆனால் முயற்சி கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஆனால் இந்த பிறவி தான் நம்ம சொல்லிட முடியும். முயற்சியோடு கூடிய அந்த கண்மம், கண்மம் முன் செய்வதையும் சேர்ந்து பலனளிக்கும். அப்ப நமக்கு அந்த அந்த திருக்குறள், திருக்குறளோட எந்த முரண்பாடும் இல்லை, பொருத்தமாக இருந்தது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மைவருத்த கூலிதர். இந்த பிரிவில் இவருடைய கண்மத்துக்கு இவ்வளவுதான், இருந்தாலும் முயற்சி முயற்சியினால கைகூடும். அடுத்த பிரிவில் கைகூடும், இந்த பிரிவிலே கூட கைகூடலாம் திருக்குறளால். இப்போ நம்ம இந்த நூலினை அருளி செய்த ஆசிரியர் பெருமகன் அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமியுடைய குருநாதர் ஸ்ரீ மெய்கண்ட தேசிகருடைய அவதாரமே முயற்சி திருவினையாக்கும் என்பது கருத்துக்காட்டாக தான் வந்தது. அச்சுத கலப்பாளர் பெருமானும் வேதவல்லி அம்மையாரும் திருவெண்காட்டில் போய் தவம் செய்துதான் மெய்கண்டாரை பிள்ளையாக பெற்றார். அப்ப சுவாமி கனவுல வந்து சொல்றார், இந்த பிறவிலே உனக்கு பிள்ளை பேரு என்ற இந்த ஊழ் இல்லை என்று சொல்றார். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, அல்லது அச்சுத கலப்பாளர், குருவுடைய ஆணை திருஞான சம்பந்தர் வாக்கு நான் பாடிவிட்டோம் வழிபாடு செய்ய சுவாமி. அந்த மன உறுதிக்காக சுவாமி அந்த விதியை மாற்றி அருள் செய்கிறார். மேகண்ட தேசிகர் அவதரிக்கிறார். அது மூலம் வந்ததான் இப்ப நம்ம இந்த மூலம் படிச்சுட்டு இருக்கிறோம். முயற்சி இருந்தாலும் கண்மவினையும் முக்கியம்.